தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல, கழுகு குஞ்சுகளை சுமக்கிறது போல, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டின் இறுதி நாளில நான் வந்திருக்கிறோம், கடைசி நாளில நான் வந்திருக்கிறோம். துன்மார்க்கரும் தேவனை அறியாதவர்களும் வருஷத்தின் கடைசியிலே தாங்கள் தேவனோடு நடந்த, தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையை சீதூக்கி பார்க்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளை, அப்பா பிதா என்று கரம் விரித்து அவரை உரிமையோடு அழைத்து ஆராதிக்கிற நாம் இந்த கடைசி நாளிலே, நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கவனி, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வருஷத்தின் இறுதி நாளிலே, இந்த ஆண்டு முழுவதும் நாம் தேவனோடு வாழ்ந்த, தேவனோடு நடந்த வாழ்க்கையை கொஞ்சம் சீதூக்கி பார்ப்போம். டேக் டைம், ஒரு நேரத்தை எடுத்து, இந்த ஆண்டு முழுவதும் நான் எப்படி தேவனோடு வாழ்ந்திருக்கிறேன், இந்த வருஷம் முழுவதும் எப்படி நான் தேவனோடு நடந்திருக்கிறேன், இந்த ஆண்டு முழுவதும் எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது. சிந்தித்து பார்ப்பீங்க, கண்களை மூடி. நீங்க நிக்க விரும்புறவர்கள் நிக்கலாம், முழங்கால் இருக்கிறவங்க முழங்கால் இருக்கலாம், முடியாதவர்கள் உட்காரலாம். வாட் எவர் இட் இஸ் அப் டு யூ. பட் த திங், நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போமே, இந்த ஆண்டு முழுவதும் நான் தேவனோடு எப்படி வாழ்ந்திருக்கிறேன். நம்மோடு ஒருவர் வழி நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். பாதைகள் எல்லாம், வழி எல்லாம் நம்மோடு ஒருவர் வந்து கொண்டே இருக்கிறார். நம்மிலும் வல்லவர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ நன்மைகள், தீமைகள், நல்லவைகள், கெட்டவைகள், கண்ணீர்கள், களிப்புகள், எத்தனையோ படிகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனையோ அனுபவங்களுக்கு ஊடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சிற்சில காரியங்கள் நம்மை பாதித்திருக்கிறது, சிற்சில காரியங்கள் நம்மை உடைத்திருக்கிறது. எத்தனையோ காரியங்களை நாம் கடந்து இந்த ஆண்டின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேவனோடு எப்படி வாழ்ந்திருக்கிறோம். என கருமையானவர்களே, நான் முதல் சொன்னது போல, இந்த உலகத்தவர்களும் துன்மார்க்களும் பாவத்தில் புரளுகிறவர்களும் இதை சிந்திக்க மாட்டார்கள், இதை சீதூக்கி பார்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனோடு ஒரு உறவு இல்லை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையே. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இந்த கடைசி நாளிலே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம், இந்த ஆண்டு முழுவதும் எப்படி நாம் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிறோம், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, அவ்வப்போது சீர்குலைந்திருக்கிறதா, அவ்வப்போது தேவனை விட்டு நாம் தூரமாய் போயிருக்கிறோமா, அவ்வப்போது தேவ வழிகளை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா. சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். துன்ப வேளையிலும் அவர் நம்மோடுதான் இருந்தார், சந்தோஷத்திலும் அவர் நம்மோடு கூடத்தான் இருந்தார், இன்று வரைக்கும் அவர் நம்மோடுதான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இம்மானுவேலனாக இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம், நம்மை சத்தியத்தை விட்டு வழி விலக்க, தேவனை விட்டு வழி விலக்க ஒருவன் சுத்தியே தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நம் தேவன் இந்த வருஷம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார். பாரு ஒரு காரியம் தரமாக்கு அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நாம் அவரை துக்கப்படுத்தின போதும் அவர் நம்மோடு தான் இருந்தார். நாம் அவர் வழிகளை விட்டு விலகின போதும் அவர் நம்மை விட்டு விலகவில்லையே. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் அந்த வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். மனிதர்கள் எத்தனையோ உறவுகள் இந்த வருஷத்திலே நம்மோடு இருந்தது, நம்மை தேடி வந்தது, அல்லது நாம் தேடி போனோம். ஆனா எல்லாம் நிலைத்து நிற்கவில்லை. அவ்வப்போது மாறினது, அவ்வப்போது தடம் புரண்டது. ஆனா தேவனுடைய அன்போ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. பா, சீர்தூக்கிப்பா. எங்கெல்லாம் நாம் அவரை துக்கப்படுத்த ஒரு கணம் நீ சிந்தித்து பார்த்து, தவறின இடங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தின இடங்கள், தேவ வழிகளை விட்டு விலகின இடங்கள், துணிகரமாய் செய்த பாவங்கள், துன்மார்க்கமாய் நடந்த நேரங்கள், அருவறுப்பாய் இருந்த காலங்கள், அந்தரங்கத்திலே ஆண்டவரை துக்கப்படுத்தின நேரங்கள் சிந்தித்துப்பா. இந்த கடைசி நாளிலும் நின்று இந்த வருஷத்தை நாம் கடந்து போற நேரத்தில், இந்த கடைசி நாளிலே, இந்த வருஷத்தின் கடைசி நாள் நின்று, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது உம்முடைய கிருபையே, எங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமல் இருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சாப்பாடு போட்டு, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்தி, நாங்கள் செய்த பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து எங்கள் பிள்ளைகளை காத்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர், எங்களுக்கு சுகபலம் தந்தீர். அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. என கருமையானவர்களே, ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல், தேவனோடு நம்முடைய உறவுகளை சரிப்படுத்தாமல், அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து போகாமல் இருப்போமா? வருஷங்களை உண்டாக்குறவர் தேவன், அரசாங்கம் அல்ல. வருஷங்களை உண்டாக்குறவர் நம்முடைய தேவன். ஆகவே இந்த வருஷத்திலே, இந்த கடைசி நாளிலே, தேவனோடு இருக்கிற உறவை நாம் சீர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம். பலிபீடத்தை செப்பனிடுவோம். உடைந்து கிடக்கிற பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். தேவனை துக்கப்படுத்தின காரியங்களை விட்டு நான் மனம் திரும்பி, ஆண்டவரே அடுத்த ஆண்டு இப்படி நான் நடக்க மாட்டேன், அடுத்த வருஷம் நான் இப்படி செய்ய மாட்டேன், அடுத்த ஆண்டு இப்படி நான் வாழ மாட்டேன், நிர்விசாரமாய் இருக்க மாட்டேன், ஏனோ தானு ஒன்று நான் வாழ மாட்டேன், என் மனசுக்கும் மாமிசத்துக்கும் இடம் கொடுத்து நான் ஜீவிக்க மாட்டேன், என் கோபங்களுக்கு வழியாக மாட்டேன். ஆண்டவரே நான் தீர்மானம் எடுக்கிறேன், உம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறேன், நான் செய்த காரியங்களை மன்னிப்பீராக. மனிதர்கள் பார்க்கவில்லை தான், ஆனால் நீர் என்னை பார்த்திருக்கிறீரே, ஆனால் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இருக்கிறீரே. ஆண்டவரே என்னை பொறுத்து கொள்ளுவா, கட்டாவே அக்கிரமங்களை மன்னிப்பீராக, தேவரீரங்களை மன்னிப்பீராக, சபையை மன்னிப்பீராக, ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக.
ஒரு நாளேனும் குறைவில்லாமல் உணவு தந்தி,
ஒவ்வொரு நாளும் திருப்தியாக சாப்பிட்ட நாம் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுவோம். இன்றைக்கு நம் தேசத்திலே அங்கு இங்கு போகவில்லை. நாம் சொந்த நாட்டிலே, நம் சொந்த நாட்டிலே நம்முடைய உறவுகள் கூட ஒரு நேர ஆகாரத்துக்கு வருத்தப்படுகிறது உன் காதுகள் கேட்கிறது இல்லையா? டெலிபோனிலும் செய்திகளிலும் செய்தி பத்திரிகைகளிலும் நாம் கேட்கிறோமே, ஆனால் இந்த தேசத்திலே ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டு நல்ல கொடுப்பு தந்திருக்கு, இருக்கிறதுக்கு நல்ல இடம் தந்திருக்கிற நம்மை போல பலருக்கு நல்ல பதம் இருக்கிறது, நல்ல சுகம் இருக்கிறது. பிரயாசப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், ஆனாலும் ஒரு நேர ஆகாரத்துக்கு இன்னும் கிடைக்காமல் வேதனைப்படுகிறார்களே. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டும் நல்ல உடுப்பு போட முடியவில்லையே, கஷ்டப்பட்டும் பிரயாசப்பட்டும் தன் குடும்பங்களை நடத்த முடியவில்லையே.
இன்னைக்கு
இந்தோனேசியாவிலே எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வீடுகள் இல்லாம கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள், நல்ல சுகம் உண்டு, பலம்
உண்டு.
ஆபிரகாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு நினைப்பாயா? சிந்தித்து பார்ப்பாயா? நாம் பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்போம்.
ஒரு நாளேனும் குறைவில்லாமல் உணவு தந்தி
சாப்பிட்டு எல்லாரும் சொல்லுங்க.
ஒரு நாளேனும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளேனும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் சுகமும் தந்து காத்து வந்தே. உறைவிடமும் சுகமும் தந்து காத்து வந்தே. அப்பா
கரங்கள் சொல்லுங்க,
ராஜாருமைக்கு நன்றி. அப்பாருமைக்கு நன்றி, ராஜாருமைக்கு நன்றி. கடந்து வந்த பாறைகள் திரும்பி பார்க்கிறது, தண்ணீரோடு கட்டார் நன்றி சொல்கிறது, நன்றி சொல்கிறோம், நாம் நன்றி சொல்கிறோம். அப்பா உமைக்கு நன்றி, ராஜா உமைக்கு நன்றி. அப்பா உமைக்கு நன்றி,
எங்கள்
ராஜா உமைக்கு நன்றி.
நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு, நன்றி அப்பா. தனக்கு நன்மை செய்திருந்தால் நன்றி சொல்லுங்க ஆண்டவர். நன்றி
ஆண்டவரே,
ஹல்லேலூயா.
வருவாராவா.
நம்ம பிள்ளைகளை அவர் காத்திருக்கிறார். நம் வாலிப பிள்ளைகளை அவர் காத்திருக்கிறார். நம் குடும்பங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார். மட்டுமல்ல, நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலம் தந்தாரே. இந்த ஆண்டு முழுவதும் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர் பலம் தந்தாரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இந்த ஆண்டிலே விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள். ஆனால் இன்று வரை நாம் நிற்கிறோம். அதற்காய், அதற்காய் அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த அளவுக்காவது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தோமே. இந்த ஆண்டு முழுவதும் இந்த அளவுக்காவது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தோமே. அது அவராலே தான், அது அவராலே தான், அது அவராலே தான், அவராலே தான், அது அவராலே தான். நாம் புறத்திலேயே துர்க்குணம் உள்ளவர்கள், நாம் புறப்பாலேயே துர்க்குணம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நம்மை இப்படியாய் வாழ வைத்திருக்கிறாரே. அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி.
நன்றி
காலின ஆண்டவரை பார்த்து தேவன் எனக்கு எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு நன்மையை நான் மறந்து இருந்த உயிரில திடீரென்று எனக்கு என் மனதிலே அந்த காரியம் படிச்சிட்ட போது ஆண்டவருக்கு மனம் திறந்து நன்றி
சொன்ன.
அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நீர் எனக்கு செய்த நன்மைகளால, நீ தந்த மன்னிப்புகளால், நீர் பாராட்டுகிற கிருபைகளாலும் தான் நானும் என் குடும்பம் வாழ்கிறதாப்பா. என் ஆத்மாவை நீ சொல்லுவாயா? ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளாலும், அவர் உனக்கு தந்த மன்னிப்புகளாலும், அவர் பாராட்டுற கிருபைகளாலும் தான் நீ வாழுகிறாய், உன் குடும்பம் வாழுகிறது. ஏனென்றால் ஒருவன் நமக்கு விரோதமாய் சுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை பாவத்திலே தள்ளுவதற்காய், நம்மை பாதாளத்திலே கொண்டே தள்ளுவதற்காய், நம் சுகர் வாழ்வை கெடுப்பதற்காய், நம் சமாதான வாழ்வை கெடுப்பதற்காய் ஒருவன் சுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம் ஆண்டவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார்.
என
கருமான அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆவேத நாம் பாடுறோம், தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம்.
என்னால்
இப்படியே நான் சொல்லிட்டே போறேன். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போறேன். இந்த ஆண்டு முழுவதும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு படிகளிலும் தேவன் நம்மோடு கூடவே இருந்தார். சிற்சில நேரங்களிலே நம்மை துன்பத்திலே துவள அவர் அனுமதித்திருக்கிறார். அதுவும் ஒரு காரணத்தோடு தான். சிற்சில பிரச்சனைகளை நாம தேடிக்கொண்டோம். சில சில காரியங்களை ஆண்டவரே அனுமதித்தார். ஆனால் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் ஒருவரை இழக்க அவருக்கு பிரியமே இல்லை. பாருங்க, ஓ ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு,
நன்மைக்கு நன்றி சொல்லு மகிழ்வோம் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லு மகிழ்வோம் இன்றைக்கு.
கவனிங்க, எத்தனை சொல்ல போறீங்க, எல்லாம் நன்மைக்கு தான் அனுசரம். உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லு. நம்மை சரிப்படுத்துவதற்காய் சில கடினமான கட்டங்களை நாம் தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். பார், நம்மை தனக்கு ஏற்ற பாத்திரமாய் வணங்குறதுக்கு சிற்சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கடினமான பாதைகளாக நடத்தி செல்கிறார். வேதத்தை நாம் திறந்து பார்க்கும் போது அநேக தேவ மனிதர்கள் வனாந்திர வழியாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து கூட அதுக்கு விதி விலைக்கு அல்ல. ஆவிதான் எது சொல்றது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி, அவர் பட்ட பாடு இயேசு கிறிஸ்து பாடுபட்டதனால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற கடினமான காரியங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே, நம்மையுடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாற்றுவதற்காகவே ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆனா தேவன் எப்போது நம்மோட தான் இருக்கிறார். உலகத்துல இருக்கிறவன் இப்படி பாட இயலாது, ஆனா நீயும் நானும் தான் பாட முடியும். அல்லேலூயா.
தீமைகளை நன்மையாக மாற்றினீ, நன்மையாக மாத்திரே இன்பமாக மாத்திரே. நன்றே நன்றே எல்லா நன்மைக்கு நன்றே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே.
இது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், நன்றி சொல்லுகிற பிக் தேங்க்ஸ் கிவிங் டே. இது நன்றி சொல்லுகிற நாள். வேதம் சொல்றது கடைசி நாளிலே ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று. அது கொடிய நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இருந்திடக்கூடாது. பாருங்க, நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும், மற்றவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. இது ஒரு நல்ல சாய நல்ல குணம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர். இயேசு ஜீவிக்கிறார். மட்டுமல்ல அவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்திருக்கிறார், கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உட்காருங்க. தயஸ் நம் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நன்மை செய்திருக்கிறார். சரிந்தர் ஆமை சொல்லுங்க. யாருக்காவது ஆண்டவர் இந்த ஆண்டு நன்மை செய்யாமல் இருந்தா கையெழுத்துங்கப்பா. எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்றது. அதில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் எனக்குள்ளே தெரிய செய்து கொண்டது. என்ன தெரியுமா? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவோம். அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் பெற்று அனுபவித்த நன்மைகள் எல்லாம் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் இறங்கி வந்திருக்கிறது. ஒரு அலலியா சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கிறேன், நாம் பெற்றுக்கொண்ட எவைகள் நாம் தேவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்? அப்படியானால் வேற எங்கிருந்தோ நாம் பெற்றுக்கொண்டிருக்கணும் இல்லையா? நான் சில இடத்துல ஆண்டவரை பார்த்து இப்படியா சொல்லுவதுண்டு, உம்மிடத்திலிருந்து வராதது ஒன்றும் எனக்கு தேவை. I don't need that. தேவனிடத்திலிருந்து வராத ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பார், நமக்கு பிள்ளைகளுக்கு நாம் அறிவோம் இல்லையா, பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று பெற்றோராகி நாம் அதை அறிந்திருக்கிறோம். அதே போல தேவன் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறார், நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவர் ஜெகோவா ஜீரியாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், சீக்கிரமாய் நாம் சில தேவ வசனத்துக்குள் நாம் கடைசி இன்றைக்கு நான் ஒரு பெரிய பிரசங்கம் என்று நாம் போக விரும்பவில்லை என்றால், இது இந்த வருஷத்தின் கடைசி நாளாக இருக்கும்படியால் நாம் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைத்து, நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு ஒரு பக்குவமான ஒரு நிலைமை, ஒரு ஒரு ஆவி, அப்படியான ஒரு இறுதி நமக்குள்ளே இந்த நாளில வந்தால் போதும், இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். பெரிய பிரசங்களை கேட்டு என்ன, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாவிட்டால் அவைகளால நமக்கு என்ன பலனும்? நல்ல வல்லமையான பிரசங்கம், ஓ குட், பட் அதனால உனக்கும் எனக்கும் என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு அதை சொல்லு. நல்ல பிரசங்கம், ஆனால் அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்பை சொல்லு. அதனால நீ கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லு. அதனால நீ அனுபவித்த நன்மைகளை சொல்லு. அதனால நீ விட்டு விட்டவர்களை சொல்லு. அதனால நீ பெற்றுக்கொண்டவர்களை சொல்லு. The consequence, அது விளைவுகள் மிக நமக்கு முக்கியம். பாரு, ஒரு அல்லேலூயா சொல்லு. ரைட், நாளே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரர் எழுதின ஒரு சங்கீதத்துக்குள்ளே நாம் கருதி செல்வோம். இதில் எடுத்துக்கொள்ளுங்க, 103வது சங்கீதம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை முடிய எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்றது உண்டு இல்லையா? சில வார்த்தைகள் நமக்கு பழக்கங்களாகி அவைகள் நமக்கு வழக்கங்களாகவும் ஆகிவிட்டது. 103வது சங்கீதம் வாசிப்போம். முதல் 2 வசனத்தை வாசிக்கு.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
எல்லாரும் சொல்லுவோமா, சொல்லுங்க. என் ஆத்மாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என்
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
அவர் செய்த சகல
உபகாரங்களை
மறவாதே. ஆமென், போகலாம். அல்லேலூயா, இவ்வளவு சரியா முடிச்சிட்டீங்க, இப்பதான் ஆரம்பிக்கும். ரைட், சோ சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எதற்காக வென்றால், அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் எனக்கு செய்த உபகாரங்கள், இந்த உபகாரங்கள் என்ற சொல்லுக்கு சரியான பதத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நான் தேடி பார்த்தேன். ஆங்கிலத்தில் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லப்பட்டது. இந்த பெனிஃபிட்ஸ் என்ற வார்த்தைக்கு அகராதியை தட்டி பார்த்தேன், அதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. உபகாரம் என்று சொன்னால், உபகாரம் என்று சொன்னால், உபகாரம், உபகாரம் என்றால் லாபம், நன்மை, உதவி என்று அர்த்தம் என்று அகராதி சொல்ற. அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்மாவே நீ மறவாதே. இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் இப்படி சொல்றது நமக்கு ஏற்றதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் இல்லையா? சரியான ஒரு ஆமே சொல்லு, ஒரு அல்லேலூயா சொல்லு. கர்த்தர் நமக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் வாழ்விலே, சபையிலே மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரே. மட்டுமல்ல, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் உனக்கு செய்த உபகாரங்களை மறவாதே. ஏனென்றால் மனிதன் மறக்கிற தன்மை உள்ளவன். அதிலும் ஒரு காரியம் தெரியுமா, சொல்றது குறித்து தப்பா நினைச்சிடாதே. நாம் நல்லவைகளை இலக்கமாக மறந்துடுவோம். ஆனா சில கருடுவதானவைகளை மனதில் வச்சிரும். 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒருவர் செய்த தீமை இப்பயும் வச்சிருக்கு, அதை இணைக்கும் போதெல்லாம் அப்படி நான் வெளியில சொல்றது இல்ல, பட் தீயினவையிலும் வீ உள்ளே அப்படி யோசிக்கிறேன். ஆனா ஆண்டவர் நமக்கு மறக்கிற தன்மையை வைத்ததுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். எத்தனை சொல்லுவீங்க? அப்படி இல்லாட்டா நம்முடைய இருதயமே வெடிச்சு செத்து போயிருப்போம். தோத்திர அலைய, நாம் மறக்க வேண்டியவர்களை மறந்துடணும், மறக்க கூடாதவைகளை மனதில் வைத்து நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல. நாம் எதை மறக்கணும் எதை மறக்க கூடாது என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது ஒன்றுதல்ல, ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இங்க சங்கீதக்காரர் சொல்லுறாரு, என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். சோ நான் மறக்க கூடாத சில காரியங்களை இந்த உபாகம புஸ்தகத்தில் இருந்து நான் சில காரியங்களை ஒரு சீக்கிரமாக பகிர்ந்து கொண்டு இப்பாடி சோமணி நாம் கடந்து சென்று அடுத்த ஆராதனைக்குள்ளே வந்து புது வருஷத்துக்குள்ளே கண்டு 2007 ஆண்டை தேவனுடைய புதிய கிருபையோடும் புதிய அபிஷேகத்தோடும் புதிய வல்லத்தோடும் புதிய பலத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 2007 ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போறோம். நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த 2007 ஆண்டை காண விரும்பியும் சிலர் காணாமலே போய்விட்டார். நான் நேற்று டெலிவிஷனை பார்த்துட்டு இருந்தேன், பாஸ்ட் டிவி பார்க்கிறேன்னு பயந்துராது, சிஎன்என்ல போட்டு இருந்தார், முன்னாள் ஈராக் தலைவர் சதாம் ஹுசைன் தூக்கிடப்பட்டார். 2 நாள் மிஸ் பண்ணிட்டார் 2007 ஆண்டு. அவர் ஏன் தூக்க, அதை தோக்கி போட்ட பொலிட்டிக்கல், நான் இந்த காரியங்களை மறுபக்கத்தை கொண்டு வர. 2 நாட்கள் அவர் பிந்தி, அவர் குற்றவாளி, அதை பற்றி நமக்கு 2 நாட்கள் பிந்தி இருந்தார், 2007க்குள்ள வந்து செத்திருப்பார். ஆனா அவர் விரும்பினாரு, போயிட்டார். இது நமக்கு தெரிஞ்ச காரியம். இப்படி எத்தனையோ ஆயிரங்கள் இந்த 2007 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க விரும்பியும் காணாமல் கடந்து சென்று விட்டார்கள். ஆனா இன்று வரைக்கும் நம்மை காத்து வருகிற நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோ நாம் மறக்கக்கூடாத சில காரியங்களை சீக்கிரமாய் உபாகமத்திலிருந்து பகிர்ந்து கொண்டு மோசே ஹலோ ஓகே மோசே அவன் அவருடைய நாட்கள் நிறைவேறுகிற போது அல்லது அவருடைய ஊழியம் நிறைவேறின போது எல்லா ஜனங்களையும் கூட்டி தேவன் அதுவரைக்கும் அவர்களுக்கு செய்து கொண்டு வந்த எல்லா நன்மைகள் உபகாரங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் வழிநடத்தல்கள் எல்லாவற்றையும் விவரித்து காட்டுகிறார். சொல்ல போனால் மேலே முதல் சொல்லப்பட்ட 4 புத்தகங்களிலும் சொல்லப்பட்ட அல்லது செய்யப்பட்ட நடந்த காரியங்களை அவர் சுருக்கமாக விவரித்துக் கொண்டு வருகிறார். இதை உபாகமத்திலே முழுவதுமாய் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிக்சராக அங்கே சொல்லப்படுகிறது. என்ன கவனிங்க, இந்த உபாகமத்திலே மோசே சிற்சில இடங்களிலே அதிகமாக, நீங்க தேவ ஜனங்கள் தானே, நீங்க உபாகம புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, அடிக்கடி அங்கே மோசே சொல்லுற கவிதை நினைவு கூறுவாயாக, நினைவு கூறுவாயாக, மறக்காதிருப்பாயாக, மறந்து போகாதிருப்பாயாக, நினைவு கூறுவாயாக என்றெல்லாம் அங்கங்கே அங்காங்கே சில சிச்சில இடங்களில் இந்த வார்த்தை அவர் சிந்தி இருக்கதை சிதறியிருக்கதை நீங்கள் பொறுக்கி எடுக்கலாம். சோ அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை இந்த நாளிலே நான் உங்களோட பார்க்க விரும்புகிறேன். சோ நாம் மறக்க கூடாத இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்து நாம் மறக்க கூடாத காரியங்களை குறித்து மோசே நமக்கு சொல்றதை நாம் கொஞ்சம் சிந்தித்து சீதூக்கி நாம் பார்க்க போறோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகம புஸ்தகம் 15வது அதிகாரம். உபாகமும் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசிப்போம். உபாகமும் 15வது அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வரை.
உன் சகோதரனாகி எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் முன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7வது வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததன்படி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் நாளையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன்.
சரி, உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்ததை நினைவு கூறுவாயாக. இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய முந்தின நிலைமைகளை நாம் மறக்கக்கூடாது. இது சொல்ல போனால் நாம் இருந்து வந்த நிலைமையை மறந்துடக்கூடாது. இங்கே மோசே தேவ ஜனத்துக்கு சொல்றாரு, உங்களை அடிமைத்தன தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த தேவனை மறக்காதே. உன்னை எப்படியான நிலையில இருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்தான், 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்து தேசத்தில் இருந்த உன்னை தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிலைமையில இருந்து உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ முன்பு அடிமையா இருந்தால் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். நீ முன்பு தேவன் அற்றவர்களாய், ஆனா இன்றைக்கு தேவ ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீ முந்தியிருந்த நிலைமையை மறந்து விடாதே. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்ன என்ற கவனி, நாமும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா? நாம் வெற்றிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை தான் எகிப்துக்குரிய வாழ்க்கை. நாமும் ஒரு காலத்தில் பாவத்துல புரண்டோம் இல்லையா? பாவத்தை பாவம் என்று அறியாமலும் செய்தோம், அறிந்தும் செய்தோம். தேவனுக்கு தூரமாக இருந்தோம், தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம். விக்கிரகங்களை ஒரு பொருட்டென்று எண்ணி எத்தனையோ விதவிதமான விக்கிரகங்களை வீட்டுக்குள்ளேயும் உள்ளையும் வைத்து வணங்கி கொண்டு வந்தோம். விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து கிடந்தோம். ஆனாலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தந்து அவைகளிலிருந்து நம்மை ரட்சித்து இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவனுக்கு ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்ய வைத்திருக்கிறாரே, இதை மறவாதிருப்பாயாக. உலகின் ஒரு ஆமை சொல்லுங்க. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் செய்த பாவம் கொஞ்சமா, தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் கொஞ்சமா, இவைகளெல்லாம் தேவன் மன்னித்து இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக நம்மை வைத்திருக்கிறார். இதை நாம் மறக்க கூடாது. நாம் ஒரு காலத்தில் அறிந்தோ அறியாமலோ பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், அறிந்தோ அறியாமலோ பிசாசை சேவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இன்றைக்கு தேவனுக்கு அடிமைகளாக தன்னுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறாரு. இதை நாம் மறவாமல் இருக்கணும். ஆகவேதான் கொலோசியர் நாம் வாசிக்கிறோம் 1வது அதிகாரத்தில், நம்ம இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்து தன்னுடைய அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்கனவே ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம், ஆனா தேவன் நம்மை தூக்கி எடுத்து, சரியான டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட வேண்டுமா இருந்தால், தேவன் நம்மை பிடுங்கி எடுத்து பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து பிசாசின் ஆளிகளில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து பாவ பிரமாணத்துக்குள்ளே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து தன்னுடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்காரு. இதை நாம் மறவாமல் இருக்கணும். உலகின ஒரு ஆமை சொல்லுங்க. ஒன்றை சிந்தித்து பாருங்க, நாம் முதல் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்றைக்கு நாம வாழ்கிற வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இடையே ஒரு பெரும் பிளப்பை இருக்கிறது இல்லையா? ஆபிரகாம் ஐஸ்வர்யாவை பார்த்து சொன்னார், நீங்க எங்கிடத்துக்கு வாரத்துக்கும் நாங்கள் உங்கிடத்திற்கு வாரத்துக்கும் மனம் விரும்பியும் வராதபடி இடையிலே பெரும் பிளப்பை இருக்கு. நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறப்பா, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நீ ஜீவித்த ஜீவியம் வேறு, நான் ஜீவித்த ஜீவியம் வேறு. நீ ஜீவித்த நீ வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பலனை அனுபவிக்கிறாய், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பலனை நான் அனுபவிக்கிறேன். பெரும் பிளப்பு. துன்மார்க்க ஜீவியத்துக்கும் நீதியுள்ள வாழ்வுக்கும் இடையிலே சொல்ல முடியாத ஒரு பெரிய தூரம் இருக்கிறது பாருங்க. நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு நம்மை வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். இதை நாம் மறக்க கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க. நாம் துன்மார்க்கர்களும் தேவனுக்கு துரோகிகளாகவும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். முன்பு நாம் அநீதியாக வாழ்ந்தோம். இன்றைக்கு நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவங்கள் சாபங்கள் நம்மை தொடர முடியாது. பரலோக ராஜ்யத்தில் நிச்சயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நான் கண்ண மூடினா எங்கே போவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா முந்தைய வாழ்ந்த வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை இல்லையே. நாம் கூப்பிட்ட போதும், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பும் பக்தி உள்ளவளாக இருந்தோம், இறை வணக்கம் உள்ளவளாக இருந்தோம். ஆண்டவரே என்று நாம் விரும்பின கடவுளை எல்லாம் நோக்கி கூப்பிட்டோம். அது ஒன்றும் நமக்கு செவிவடுக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கூப்பிடும் போது நம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறாரு. ஒரு அலேலியா சொல்லுங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, நமக்கு எதுவும் தேவைதான், முதலாவது நாம் முழங்கால் படியுது அன்பு பிதாவே தகப்பன் என்று ஒருமையோடு கூப்பிடுகிற ஒரு இளமைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. இதை நாம் மறக்க கூடாது. பாருங்க, ஹல்லேலூயா. முந்தி இருந்த இளமையை மறந்துடாது. நீயும் நானும் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், செய்கைகள் கொஞ்சமா, அவை எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து இன்றைக்கு நமக்கு ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார். பிசாசுக்கு அடிமையாக இருந்த என்னையும் உன்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை தந்து நமக்கு பிசாசின் மேலே அதிகாரத்தை தந்திருக்கிறாரே. அந்த நிலைமையை நாம மறந்திருக்கிறோம். ஆகவேதான் மோசே சொல்றாரு, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை மீட்ட தேவனை மறந்து விடாதே. இந்த கடை இந்த தேசம் இந்த இந்த வருஷத்தின் கடைசி நாளில நின்று நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், உங்களை மீட்டெடுத்த தெய்வத்தை மறந்துடாதே. இருளின் அதிகாரத்தில் இருந்து மீட்டெடுத்த தெய்வத்தை மறவாதே. ஏற்கனவே நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் என்பது நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு தெரியும். அந்த நிலையில இருந்த என்ன அல்லவா இன்றைக்கு இந்த நிலையில கொண்டு வைத்திருக்க. அந்த ஆண்டவரை நாம் எப்படி மறக்கிறது? ஒரு இதற்கு ஒரு புதிய பாட்டில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். என்ன எடுத்துக்கோங்க, லூக்கா 7 அதிகாரம். சீக்கிரமா லூக்கா 7:47 படி. லூக்கா 7:47 அங்கு ஒரு ஒரு அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்திலே இரும்பாணிகளால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை 7:47.
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது.
நன்றாய் கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை முடிந்தால் இந்த கடைசி நாள் அண்டர்லைன் பண்ணுங்க. வீட்டுல வேண்டுமென்றால் கட்டி தூக்கி விடுங்க. வீட்டுல தேவையில்லாம தூங்கி கொண்டிருக்கிறதுக்கும் தூர அனுப்பி விடுங்க. இவைகளை கட்டி போடுங்க. அவங்க வசனத்தை கட்டாம வீட்டுல கட்டி தொங்க விடுங்க. இவைகளை பார்க்கும் போதெல்லாம் நீயும் நானும் தேவனை மறக்காதபடி முந்தி இருந்த நிலமிலிருந்து என்ன இப்படியாக வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமே. இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ
கொஞ்சமாய்
அன்பு கூறுவான்.
அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அப்படி இருக்கு இல்லையா?
அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி.
சரி, இவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் இவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவான். அடைந்து இந்த நிலையிலிருந்து தன்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து பரிசேயன் வீட்டு வந்து இருக்கிறார். அவங்க தான் அந்த நாளில யூத கோத்திரத்துல டாப் லெவல் பொசிஷன்ல இருந்து ஆக்கள். அவங்க அந்த அவன் வீட்டிலே இயேசு பந்தி இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பாவி என்று தெரிந்தும் ஒருவரும் அவளை அங்கே கொண்டதே இல்லை, ஏற்றுக்கொண்டது வீட்டிலே ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஆனால் தன் பாவத்தினாலே விகாரப்பட்ட அந்த ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டுக்குள்ளே வந்து பந்தியிருந்த இயேசுவின் பாதத்தில இருந்து கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவி தன் கூந்தலால் அதை துடைத்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவளும் மிகவும் அன்பு கூர்ந்தாளே.
என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையிலே அவளை அழித்துக் கொண்டிருந்த, அவளை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த எல்லா பாவ உணர்வுகள், குட்ட உணர்வுகள், குட்ட மனசாட்சிகள், பாவத்தின் விளைவுகளால் அவளை இதயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள், காயங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறவே அகற்றி ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புது மனுஷியாய், ஒரு புதிய அத்தியாயத்தோடு வாழுவதற்கு அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து சமாதானத்தோடு அவளை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுறதோ அவன் கொஞ்சமாய், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுறதோ அவனுக்கு அவன் அதிகமாய் அன்பு கூறுவார். என்ன கவனிங்க, இப்ப நான் ஒரு காலி காரியம் கேட்கிறேன், உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஒருவேளை உடைய ஆத்மா நீ சொல்லுவா இல்லையா, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் கொஞ்சமா, பாவம் என்று தெரிஞ்சும் செய்த பாவங்கள் உண்டு, தெரியாமல் செய்த பாவங்களும் உண்டு என்று நீ உன் மனதிலே சொல்லுவாயானால் நான் சொல்லுவேன், இதையெல்லாம் தேவன் உனக்கு மன்னித்திருக்கிறார், இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து உனக்கு மன்னித்திருக்கிறார், நீ காலாகாலமாய் செய்த பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு மன்னித்திருக்கிறார். ஆகவே அப்படி அப்படியா உனக்கு மன்னித்த தெய்வத்தை நீ மறவாமல் ஆண்டவரை சோத்திரம், நீ இருந்த நிலைமையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல். ஒரு காலத்தில் அப்படி இருந்தார், இன்றைக்கு நீ இப்படி இருக்கிறார். உன் நண்பர்கள் பார்த்து உன்னை உயர்க்கலாம், உனக்கு சுத்தத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து உயர்க்கலாம், அதற்கு காரணர் யார்? நீ முந்தி இருந்த நிலைமையை மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல். உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார் ஆண்டவர், தன்னுடைய கரங்களிலே உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறார், முத்திரை பெற்றிருக்கிறார் பரிசுத்த ஆவினா கிறிஸ்து. ஆகவேதான் மோசே சொல்றார், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாய், கஸ்மின் மறக்கார். அடுத்த காரியத்துக்குள்ள நாம் கலந்து சொல்லணும். இன்னொரு காரியத்தை நாம் வாசிப்போம், சீக்கிரமா போ. உபாகமம் 4:23 23 உபாகமம் 4:23
நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின உகித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
4:23 இல்லையா, அங்கு ஒரு காரியத்தை மோசே சொல்றார். திருமல வசதிப்படியோ,
நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து,
ஆண்டவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறக்காது. என்ன கவனி, இரண்டாவது கட்டம் அல்லது இரண்டாவது காரியம் மோசே தன் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாது. வருஷத்து கவனன் உடன்படிக்கை என்றால் என்ன? தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் தான் உடன்படிக்கை. கற்பனைகளை தன் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார், கற்பனைகளால் வார்த்தைகளால் தன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் இப்படி இப்படி வாழ்ந்தால் எனக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீர்கள், பூமியில இருக்கிற மற்ற ஜனங்கள் அல்லது நீங்கள் போய் இருக்க போற காதான் தேசத்திலே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய ஜனங்களாகிய நீங்கள் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அவைகள் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையாக இருந்தது, வார்த்தைகளால் உடன்படிக்கை. நான் உலக சொல்லட்டுமா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சபைகளிலே திருமணங்கள் நடக்கும். இப்ப என்ன சொல்ல போறோம், கையப்படி இப்ப உடன்படிக்கை செய்ய போறேன், சொல்லு நான் சொல்லுற வார்த்தை. மனகவனை பார்த்து அவர் சொல்லுவார், சொல்லு மணமகளை பார். சில பேருக்கு திரும்ப சொல்லி வைக்கணும் போல இருக்கு இல்லையா, கூப்பிடு சொல்லு, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் சோ அண்ட் சோ. உனக்கே மனைவியாக, உனக்கே கணவனாக, வார்த்தைகளால் உடன்படிக்கை தேவனுடைய சமூகத்தில். சோ இதை போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இப்படி 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 தான் நீங்க வாழ வேண்டும், உலகத்தில் இருக்கவங்களை போல நீங்க வாழக்கூடாது, நீங்க மை பீப்பிள், சோசன் பீப்பிள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஷ்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லது தேவ ஜனங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் மோசையை கொண்டு சட்டத்திட்டங்களை அதாவது நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். இது உடன்படிக்கை, இதை நீ மறவாது. இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? கவனி, ஒன்று நாம் இருந்த நிலைமையை நாம் மறக்கூடாது மோசே சொல்றார். இரண்டாவது ஆண்டவனிடத்தில் இருந்து தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட தேவ வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை அல்லது தீர்க்க தரிசனங்களை நாம் மறக்க கூடாது. உலகன் ஆமே சொல்லிட்டேன். நீ வந்தபோது நான் அவரை போய் சந்தித்து அவர் ஜெபம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணி எனக்கு சில தீக்க தரிசனங்களை சொன்னேன். அடுத்த தடவை நான் அவரை சந்திக்கும் போது அவர் என்னை பார்த்து மறக்காம இந்த கேட்ட கேள்வி தெரியுமா, நான் உனக்கு சொன்ன தீக்க தரிசனங்கள் எழுதி வச்சு. எனக்கு அதுவரைக்கும் தீக்க தரிசனங்களை எழுதி வச்சு பழக்கம், ஆனா இப்ப அவர்களை கீப் பண்றதுக்கு டிரைவர். தேவனத்திலிருந்து உனக்கு வந்த தீக்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், அதை நீ எதிர்பார்த்து காத்திருக்கணும். நீ அதை மறந்தே விட்டால் அது நிறைவேறும் போது உனக்கு எப்படி அது நினைவு வரும், எப்படி நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்? அப்ப தேவனத்திலிருந்து வந்த வார்த்தையை தேவனத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட தீர்க்கங்களை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் இலகுவாய் எடுத்து விடாமல் அல்லது அசட்டை பண்ணாமல் அல்லது அலட்சியம் பண்ணாமல் அவைகளை நாம் மறக்காதபடி நமக்குள்ளே காத்துக்கொள்ளுவேன். ஆமே சொல்லுங்க. தேவன் உனக்கு ஸ்பெசிபிக்காக சொன்ன தீர்க்க தரிசனம் வேதம் என்ன சொல்றது? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணுவது. ஒருவேளை நாம் அறிந்தோ அறியாமலோ அற்பமாய் எண்ணுறபடியாத்தான் அவைகளை நாம் அப்படியே விட்டு விடுறோம். அவைகளை குறிக்கிறதும் இல்லை, எழுதுறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இவைகள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஆண்டவர் பேசுகிற தெய்வம், தீர்க்க தரிசனமாய் நடக்க போற காரியங்களை உனக்கு முன் அறிவிக்கும் போது அல்லது எனக்கு தெரிவிக்கும் போது அதை நான் கருத்தாக நான் எழுதி வைக்காமல் அதை அசட்டையாய் விட்டுவிட்டால் ஆண்டவர் தர்ற வார்த்தை நான் அசட்டை பண்றதாக போருமே இல்லையா? நீங்களே யோசிச்சுப்பார். உங்க வார்த்தை ஒருவர் இலகுவாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அர்த்தம் என்ன? உங்களையே அவர் அசட்டை பண்ணுறார் என்று அர்த்தம். நான் சொன்ன வார்த்தையை நீ அசட்டை பண்ணபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராத பண்ணி தலையே போ. யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? சவுல் என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் அப்படியாய் சொன்னார். எனக்கு அருமையான குலே, தேவனிடத்திலிருந்து நீயும் நானும் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் எனக்கு கவனி. தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, நீங்கள் அன்றாடம் வேதம் வாசிக்கும் போது தேவன் உங்களோடு ஸ்பெசிபிக்காக பேசின வார்த்தைகளை நீங்க ரேமா வேதத்துக்கு எல்லாம் தேவ வசனம், ஆனா உன்னோடு அன்றைக்கு ஸ்பெசிபிக்காக குறிப்பாக ஒரு வார்த்தை ஆண்டவர் உனக்கு உன்னோடு ஆவில இடைபடுவார். நீ அதை கவனிக்கணும். நான் உங்களுக்கு பயத்தோடு ஒரு காரியம் சொன்ன கவனி, இவைகளை நீங்க கவனிக்காம அலட்சியமா விட்டு விட்டால் ஆண்டவர் உங்களோட பேசுறது நிறுத்திடுவார். நாம் பேசி நீங்க கேட்கவில்லை. இப்பாரு நாம பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவர், பேசும் ஆண்டவர். எப்படி? ஏற்கனவே பேசி 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 நான் கேளாதவர்கள் போல இருந்துட்டு இப்ப நாம் ஆண்டவரை பார்த்து பேசும். அப்ப ஆண்டு சொல்ல, நாம் பேசும் போது நீ கேளாம இருந்த, இப்ப நீ கூப்பிடும் போது நானும் கேளா. இப்படி நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லியிருக்கேன். பைபிள் நான் வாசிக்கிறேன். ஆகவே தேவன் நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது நான் சொல்றத கவனிங்க, தயவு செய்து உங்க வாழ்க்கையில கை கொள்ளுங்க. இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இனி வரப்போற புதிய ஆண்டிலாவது இதை கை கொண்டு பாருங்க. வேதத்தை நாம் திறந்து வாசிக்கிற போது அதிலே உங்களோடு ஸ்பெசிபிக்காக ஆண்டவர் இடைப்படுகிற அந்த வார்த்தை தான் அன்றைக்கு உங்களுக்கு ரேமா. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் உங்களுடைய ஆவில அதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதை கருத்துல கொள்ளணும், அதை நீ அதை உணர்ந்து கொள்ளணும், அதை நீ அறிந்து கொள்ளணும், அதை பக்குவமாக பொறுக்கி எடுக்க பழக. ரூத் வயலில் போய் கதர் பொறுக்கினார். நாமும் இந்த வேதம் என்கின்ற வயலில் கடந்து சென்று தேவை அணுகுகளை நாம் பொறுக்கிக் கொள்ளணும். அதுதான் நமக்கு ஆகாரம், மன்னா என்று சொல்லப்படும் தேவனுடைய வசனம். அவர் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிற தேவ வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள். எனக்கு 87 முதல் இன்னொருவரால் சொல்லப்பட்ட தேவ வார்த்தை, வேத வார்த்தையை அப்படி நான் குறிச்சு வச்சுக்கவே தான் இன்றைக்கு சில நேரத்தில் அந்த பழைய பைபிள் எடுத்து திரும்பும் போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அன்றைக்கு அப்படி சொன்னாரு, இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிறாரே. அன்றைக்கு அதை சொன்னார், இன்றைக்கு அதை எனக்கு நிறைவேற்றிருக்கார். ஆண்டவர் அதை நான் மறக்க முடியாது. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு அனுபவம். நீ பேசுகிற தேவனை ஆராதிக்கிறார், தேவன் உன்னோடு பேச விரும்புகிற, ஆண்டவர் உன்னோடு இடைபட விரும்புகிற. அப்படியாய் உனக்கு மற்றவர்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வேதத்தை நீ வாசிக்கும் போது உனக்கு ரேமாவாக கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தைகள் மட்டுமல்ல, செய்திகளை நாம் கேட்கும் போது அவ்வப்போது குறிப்பாய் ஆண்டவர் இடைபடுகிற வார்த்தைகளை இவைகள் தேவன் நமக்கு அருளுகிறது. அதுல ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் சும்மா ஏதாவது பேசுவார். ஆட்கள் தான் சும்மா வாழ 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 வாழட்டு காத்துட்டே இருப்பான். இப்பதான் ஃப்ரீ கால் எல்லாம் வந்திருக்குது, ஃப்ரீயா கிடைக்கப்போம். ஆனா ஆண்டவர் ஒண்ணு சும்மா கிடைக்க மாட்டார். நான் உங்களுக்கு உண்மையா ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் சும்மா நம்மோட கலைக்க மாட்டார். ஐயா, உனக்கும் எனக்கும் ஒரு தேவையோடு ஒரு நோக்கத்தோடு தேவன் அனுப்புற வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, நாம் அவருக்கு பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை நாம் மறவாதபடி, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற நாம் மறவாதபடி அவர்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டு உங்களோட பேசிக்க, என்னோட பேசிக்க, நான் பலத்தில் மறந்துட்டேன். இப்ப யோசிக்கிறோம் இல்லையா, அன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னவர் தான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நாம் அதை இழந்துட்டோம். ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அதை உனக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார், நான் அதை இழந்துட்டேன். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசனங்களை மறவாதபடி, தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதே. ஒரு அலேலியா சொல்லுங்க. போடு, நேரம் போடு. அடுத்த காரியம் நான் வாசிப்போம். உபாகமத்தில் இன்னொரு காரியத்தை மோசே சொல்றாரு. உபாகமம் 4:8-10 வாசிங்க. உபாகமம் 4:8-10.
இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில்.
சரி, அடுத்த காரியம் நாம் மறக்க கூடாத அடுத்த காரியம், முதலாவது நாம் இதுக்கு முதல் பார்த்த காரியம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் மறக்க கூடாது. அதே போல இட்ஸ் எ சிம்பிள் மேட்டர், பட் வி நீட் தட். நாம் கற்றுக்கொள்ளவைகளையும் மறந்துடக்கூடாது. ரெண்டுக்கு முடியாத வித்தியாசம் இருக்கு. ஒன்று நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொள்வது, மற்றது நாம் கற்றுக்கொள்வது. கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, நீங்க நம்புனா நம்பு, இந்த தலைமுறை தேவனுடைய வார்த்தையை கற்று வருகிறது போல வேற எந்த தலைமுறையும் தேவனுடைய வார்த்தையை கற்றதே இல்லை. உலகம் தான் நம்ம சொல்றோம், நீங்க உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத ஆவிக்குரிய புத்தகங்களை, எத்தனை விதவிதமான சீடிகள், விதவிதமா வருது புத்தகங்கள், சீடிகள் குறைவில்லை. எத்தனை ஊழியர், இது மாத்திரமா, இதை விட இன்னும் ஒன்று இருக்கு. இப்ப 24 hours, 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தை வீட்டுக்கு உள்ளே வந்து விசிட் பண்ணு. கத்தலைகளை நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சாப்பிட்டுட்டு சோபால சாஞ்சிருக்கும் போதும் அதை நாம் கேட்கலாம். நான் படுத்திருந்தும் அதை கேட்கலாம், எழுந்திருந்தும் கேட்கலாம். வீட்டுக்குள்ளேயே தேவனுடைய வார்த்தை வந்துட்டு நீ 24 மணி நேரமும் புரோகிராம் போய்கிட்டே இருக்கு. அது பாட்டாகவோ செய்தியாகவோ வட்டவர் போய்கிட்டே இருக்கு. எவ்வளவுத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கத்தர் நமக்கு கற்று தருகிறவர்களையும் தருகிறவைகளையும் நாம் மறக்க கூடாது. உலகில் ஒரு ஆமே சொல்ல சரி. சங்கீதக்காரன் இதை குறித்து என்ன சொல்லுறாரு சரி பாப்பமே புரட்டுங்க. 119 சங்கீதம் அங்க என்ன சொல்லப்படும் பாருங்க. 119 சங்கீதம் 16 வசனத்தை படிங்க. யா 119:16.
திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழிகளை களி கூறுகிறேன்.
இல்ல 16:19
பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன்.
நான் உம்முடைய வசனத்தை மறவேன். சங்கீதக்காரர் சொல்றாரு உன் வசனத்தை நான் மறவேன். அதே போல இந்த சங்கீதம் முழுவதை நீங்க பாத்தீங்கன்னா உன் வசனத்தை மறவேன், உன் வேதத்தை மறவேன், உன் கட்டளைகளை மறவேன், உன் சாட்சிகளை மறவேன் மறவேன் என்று பல தடவைகள் இந்த 119 சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்குது. ஒரு சிதை சொல்றதை நான் கவனிச்சு பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மறவேன்னு சொல்லப்பட்டு சொல்றதை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நீங்க 119 சங்கீதம் வாசிங்க 61:19 படி.
துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை.
துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என்ன கவனிங்க, துன்மார்க்கர் கூட்டம் கூட்டமாக வந்து என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்க. என்னுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கரால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நான் பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையிலும் உம்முடைய வேதத்தை விட்டு நான் விலக இல்லை, உம்முடைய வேத வசனத்தை நான் மறக்க இல்லை. இன்றைக்கு நாம் சத்தியத்து வேத வசனத்துக்கு புறம்பாக போகும்போது பல தடவைகள் நாம் சூழ்நிலைகளை சாட்டுறோம் இல்லையா. அதனாலதான் நான் இப்படி செஞ்சிட்டேன், இதனாலதான் நான் அப்படி நடந்துட்டேன், அப்படி இருந்தபடியே தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், அப்படி இருந்தபடி நான் இப்படி பேசிட்டேன். நாம் விடுகிற தவறுகளுக்கு நாம் வேத வசனத்துக்கு புறம்பாக போகும் போதெல்லாம் அதற்கு ஒரு சாட்டை நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்றார் துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டார்கள், என் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படு, ஆனால் உங்களுடைய வேதத்தை நான் மறவு. என்னோட வசனத்தை படி பார்ப்பேன். அதே சங்கீதத்துல 109 வசனத்தை பாருங்க. 109 வசனம் படி.
என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன்.
என் பிராணன் எப்படி இருக்கு பாருங்க சிச்சுவேஷன். என் உயிர் எப்போதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன். இதுக்கு மிஞ்சி நமக்கு என்ன வரப்போம். யாருக்கு நமக்கு பிராணம் கையில் இருக்கு, யார் நம்மளை சுத்திட்டே இருக்கிறாங்க கொள்ளையடிக்கிறது, யார் நம்ம வேட்டையாரை தெரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு என் பிராணன் என் கையில் இருக்கிறது, என்னை கொலை செய்ய சுத்தி திரிகிறார், ஆனாலும் உன் வேதத்தை நான் மறவும். என் ஜீவன் போகப்போற சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய வேதத்தை நான் மறவேன். சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் பாருங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, அதே 119 சங்கீதத்தில் 141 படி. 141
நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன்.
நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன், ஆனாலும் கற்பனைகளை மறவேன். திங்க அபவுட் தட் தேவ ஜனமே, திங்க அபவுட். நான் சிறியவனும் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டுமா, ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகளை நான் மீற மாட்டேன், உங்களுடைய வசனத்தை நான் மறக்க மாட்டேன். சில பேர் நம் மற்றவர்களால் நாம் புறக்கணிக்கப்படும் போது, மற்றவர்களால் நாம் அசட்டை பண்ணப்படும் போது, அல்லது மற்றவர்களால் சின்னவர்களாக எண்ணப்படும் போது, நாம் அவ்வப்போது சில நேரங்களில் தேவோட வார்த்தைகளை முறிவிடுறோம் இல்லையா? ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கு, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளை உம்முடைய வேதத்தை உம்முடைய வசனத்தை நான் மறவேன். இன்னொரு வசனத்தை படிங்கள், அது 119 சங்கீதம், 153 படிங்க, 153 சீக்கிரம்.
என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன்.
நான் உபத்திரவத்தை பார்த்து நான் உபத்திரவப்படுகிறேன், ஆனாலும் உன் வேதத்தை மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில உபத்திரவம் பெருகிருக்கிறது, அது நான் விட்ட பிள்ளையாலேயோ அல்லது மற்றவர்களாலேயோ எப்படியோ நான் வாழ்க்கையில உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறக்க, உம்முடைய வசனத்தை நான் மறக்க மாட்டேன். அதே அது அந்த 119 கடைசி வசனப்படி, கடைசி வசனம் 176 இல்லையா,
காணாமல்
போன ஆட்டை போலானே.
பலி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன்.
அப்படி சொல்லித்தான் அந்த அதிகாரமே முடியும். காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போயிட்டேன், உமது அடியனை தேடுவீராக, ஆனாலும் உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய வார்த்தைகளை நான் மறவே. பாருங்க, வழிதப்பி போயிட்டான், காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போ ஆண்டவரே, ஆனாலும் ஒரு வார்த்தையை நான் மறவேன். பாருங்க, என் பிராணன் கையில் இருக்கிறது, நான் சிறியவனாக இருக்கிறேன், அசட்டை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன், உபத்திரப்படுகிறேன், ஆனாலும் உன் கற்பனைகளை நான் மறவேன். என்ன பாருங்க, இன்னைக்கு நாம் சிற்சில நேரங்களில் நாம் தேவ வசனத்தை மீறி நாம் சூழ்நிலைகளை குறை சொல்வது உண்டு இல்லையா, அல்லது மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துவது இல்லையா? ஆனால் சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த காரியங்களும் நம்மை தேவ வசனத்தை விட்டு விலக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த சூழ்நிலைகளும் தேவனுடைய வசனத்தை மறந்து நாம் மாமிசத்தில் ரியாக்ட் பண்றவர்களாக மாறக்கூடாது. எவ்ரி ஆக்சன் ரியாக்சன் சொல்வார், ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கு, ஆனால் நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அது முக்கியம். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என் பிராணன் என் கையில் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை நான் மறவேன். நான் உங்களை சொல்ல வர காரியம் அல்லது மோசே சொல்ல வர காரியம், அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் மறக்க கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்ததாக நாம் மறக்கக்கூடாத அடுத்த காரியம், அதே உபாகம புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை நான் வாசிப்போமே. உபாகமம் 7:19 பாருங்க, 7:19 சீக்கிரம் வாங்க, 7:19.
உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார்.
அடுத்த காரியம், தேவன் நமக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் மறக்க கூடாது. அவர் செய்த நன்மைகளை உபகாரங்களை நாம் மறக்க கூடாது. மோசே இதை அந்த ஜனத்துக்கு கடைசி நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். நான் என் நோட் புக்கில் எழுதி வச்சிருக்கேன், அவ்வப்போது எனக்கு ஆண்டவர் செய்த அற்புதமான செயல்களை நான் எழுதி வச்சிருக்கேன். இன்றைக்குல பல வருஷத்துக்கு நடந்த காரியங்களை கூட நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் மறப்பேன். நான் அவர்களை புரட்டி பார்க்கும் போது எனக்குள் ஒரு நன்றி உணர்வு தோணுது. அலுவரே, அந்த இத்தனை ஆண்டு இப்படி எனக்கு செஞ்சேன். அதே ஆள் தான், வருஷம் தான் போய்கொண்டிருக்குது, அதே மனுஷன் தான் தான். ஆனா தேவன் எனக்கு அந்த நாளில் செய்த நன்மையை நான் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நமக்கு ஒருவர் நாம் ஒருவருக்கு செய்த ஒரு நன்மையை ஒருவர் மறக்கும் போது நமக்குள்ள உடனே என்ன உணர்வு எல்லாம் தோணுது பாருங்க. இன்னும் அதே நபர் நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய அவர் நமக்கு நாம் நம்மை துக்கப்படுத்துற அளவுக்கு ஏதாவது ஒன்றை செய்யும் போது நம்முடைய உள்ள முடியறது இல்லையா? தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையை செய்திருக்க, நாம் அவ்வப்போது அவரை துக்கப்படுத்துறது உள்ளத்தை உடைக்கிறது போல இருக்குது இல்லையா? நீங்களே செஞ்சு பாருங்க, யாருக்கு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய எத்தனையோ அற்புதங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ வியாதிகளை நமக்கு குணமாக்கி இருக்காரு, எத்தனையோ பாவ பழக்கங்கள் அடிமைத்தனங்கள் நமக்கு விடுதலை தந்திருக்கிறாரு, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்காரு. அவர் நமக்கு செய்த அற்புதங்களை நன்மைகளை அதிசயங்களை மறவாதிருப்போமாக. அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்வது இன்னொரு காரியம், இன்னொரு முக்கியமான உபாகமம் படிங்க, 6:10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை. துபாகமம் 6:10-12.
உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்குக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது
நீ சாப்பிட்டு சொல்லுங்க திருப்தியாகும் போது நீ அடிமத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படப்படின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கார். நல்லா கவனி, இது அருமையான ஒரு காரியம். நீ சாப்பிட்டு திருப்தி அடையும் போது உன்னை விட்டு வந்த ஆண்டவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கார். இன்னும் ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வாருதுன்னு தெரியுமா? பெரும்பாலும் மனிதர்கள் கஷ்டங்கள், வருத்தங்கள், நெருக்கங்கள், வியாகுலங்கள் நிற்கும் போது ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடுவார்கள். இயல்பாக நடக்கிற காரியம். ஆனால் திருப்தியாக இருக்கிற நேரம் வரும்போதோ என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடும். இப்படி எச்சரிக்கிறார். ஆனா இதே காரியம் நடந்திருக்குது. யசூரன் உண்டு புசித்து கொளுத்து என்ன செஞ்சா? உதைத்தார்கள். கண்மலையின் தேனினாலே ஆண்டவர் அவனை திருப்தி ஆக்கினார். ஆனால் அவன் உண்டு புசித்து திருப்தி அடைந்த போது தன்னை அடிமத்தனத்திலிருந்து இழைத்து வந்த தேவனை மறந்து அவன் தேவனை உதைத்தான். உன்னை எழுப்பித்த கண்மலை நீ மறந்தாய், நீ உன்னை உண்டாக்கின தேவனை நீ மறந்தாய் என்று ஆண்டவர் புலம்புறதை நீங்க பார்க்க முடியுது. இன்னைக்கு நாமும் சில நேரத்தில் அப்படித்தான் இல்லையா? நாம் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடும். அதில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுத்திருந்தார், அந்த வியாதியில் இருந்து நம்மை குணமாக்கினார், அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலாக்கினார், அந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலாக்கினார், நன்மை செய்தாரு. இப்ப நாம் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இப்ப வாழ்க்கை ஒரு தரத்துக்கு வந்துட்டு இப்ப ஒரு பிரச்சனையில நல்லா போய்கொண்டிருக்குது, தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்குது, நல்ல சுகம் இருக்குது, பலம் இருக்குது, வியாதி இருந்ததையே மறந்துட்டோம். இப்ப என்ன செய்யறோம்? அந்த அப்ப நெருக்கத்தில் இருந்தது போல ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கும் போது ஆண்டவரை நினைத்தது போல கூப்பிடுறது போல இப்ப இல்லை, இப்ப இல்லை. ஏன்னா நாம் திருப்தியா வாழ்க்கையிலே வசதிகள் வரும்போது உன்னை உண்டாக்கின தேவனை மறந்துற, வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கும் போது உன்னை ரட்சித்த ஆண்டவரை நீ மறந்துடும். இதைத்தான் நீங்க மோசை எச்சரிக்கிற. அவர் வசதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதே உபாகம புஸ்தகம் 25:19 25:19.
உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரத்தை கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இழப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம்,
இதை மறக்க வேண்டாம். எந்த வார்த்தையோடு அந்த வசனம் முடியும்? அதிகார இதை மறக்க வேண்டாம். கடைசியாக நான் சொல்ல வர காரியம், ஆண்டவர் உனக்கு செய்ய சொன்னதை செய்து முடி, இதை மறக்க. அமலேக்கு இப்படி இப்படி நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்து முடி, இதை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இங்கு வலியுறுத்துறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லும் செய்யும்படி நமக்கு உணர்த்தி இருப்பார், நம்மோடு பேசி இருப்பார், நமக்கு சொல்லி இருப்பார். ஆகவே தேவனாலே உனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை செய்து முடி. உன் ஜீவிய காலம் வரைக்கும், உன் மரண பரியந்தம் அல்லது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை நீ செய்யும்படி, தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை செய்து முடி. இதை நீ மறவாது, இதை நீ மறவாது, இதை நீ மறவாது. இதை நீ இடையிலே விட்டு விட்டு நியாய தீர்ப்பு நாளிலே இயேசுவுக்கு முன்பாக நின்று அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்றெல்லாம் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நியாயம் சொல்லிக் கொண்டிருக்கவே முடியாது. கடந்தது கடந்தது, நடந்தது நடந்தது. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்டதை, தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்று. பவுல் டிமோத்தேயு பார்த்து சொல்றாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் பவுல் சொல்றாரு, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என் தேவன் எனக்கு செய்ய சொன்னதை நான் செய்து முடித்தேன். இயேசு சொல்றாரு சிலுவையில், நீர் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். பவுல் சொல்றாரு, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அதே பவுல் திமோத்தேயு சொல்றாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதற்கு பல தடைகள் வரும். தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு பல வடிவங்களிலே, பல விதத்தில், பல இடங்களிலிருந்து பல தடைகள் வரும். ஆனாலும் ஆனாலும் தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை நீ நிறைவேற்று. தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை நீ நிறைவேற்று. தேவனாலே உனக்கு சொல்லப்பட்டதை செய்து முடி, செய்து முடி. ஏனென்றால் நீயும் நானும் பரலோகத்தின் தேவனை சேவிக்கிறோம். பாரு, ஜீவனுள்ள ஆண்டவரை சேவிக்கிறோம். பாருங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் எனக்கும் உனக்கும் சொன்னதை நாம் செய்து முடிக்கணும். ஏன்னா இது ராஜாதி ராஜாவின் கட்டளை, இதை நாம் மீறக்கூடாது. சொன்னவர் யார், அதுதான் முக்கியம். அவை ஆண்டவர் நமக்கு சொன்னதை உன்னுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நான் செய்து முடிக்க வேண்டும். இதை நாம் மறவாதபடி எச்சரிக்கை அறுப்போம். ஏனென்றால் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கோம். யாவரும் எழுந்திருப்போமா? தேங்க்ஸ்.